அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சமுதாய வானொலி நேயர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது நாம் நீடித்த நவீன சாகுபடி முறையை பற்றி விரிவாக காண இருக்கின்றோம். நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையானது கரும்பு சாகுபடியில் ஒரு புதிய அணுகுமுறை மற்றும் நீர் சேமிப்பு வழிகளில் ஒரு புதிய முயற்சி. இம்முயற்சியில் விளைச்சலை அதிகப்படுத்தும் உத்திகளோடு நீர் சேமிப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே உற்பத்தி அதிகரிப்பதோடு நீர்நிலை ஆதாரங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கும் இவை உறுதுணையாக இருக்கும் என்பது திண்ணம். நீடித்த நவீன கரும்பு சாகுபடியானது குறைந்த அளவு விதை நாற்றுகள் மற்றும் குறைந்த அளவு நீரை உபயோகித்து சரியான அளவு ஊட்டச்சத்து மற்றும் பயிர் பராமரிப்பின் மூலம் அதிக விளைச்சலை பெற வழிவகை செய்யும் ஒரு புதிய சாகுபடி முறையாகும். இந்த நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையின் முக்கிய கோட்பாடுகள் யாதெனில், ஒரு விதைப்பரு சீவலிலிருந்து நாற்றங்கால் அமைத்தல் முதலாவதாகும். இரண்டாவதாக இளம், அதாவது 25-35 நாட்கள் வயதான நாற்றுக்களை எடுத்து வயலில் நடவு செய்தல். மூன்றாவதாக நடவின் போது வரிசைக்கு வரிசை குறைந்தது 5 அடி இடைவெளியும் நாற்றுக்கு நாற்று 2 அடி இடைவெளியும் விட வேண்டும். நான்காவதாக நீர்ப்பாசனத்தின் போது தேவையான அளவு ஈரப்பதம் மண்ணில் நிலவுமாறு நீர் பாய்ச்ச வேண்டும். ஐந்தாவதாக இயற்கை சார்ந்த உரங்கள் பயிர் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு முறைகளுக்கு போதிய அளவு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். ஆறாவதாக ஊடுபயிர் செய்து மண்வளம் மற்றும் விளைச்சலை அதிகரிக்க ஆவண செய்தலாகும். இந்த நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையின் பயன்கள் யாதெனில், நீர் உபயோகிப்பு திறன் வெகுவாக கூடுகின்றது. சரியான அளவு உரங்களை உபயோகிப்பதன் மூலம் பயிர்களுக்கு ஊட்டச்சத்து பராமரிப்பு சிறப்பாக கிடைக்கின்றது. காற்று மற்றும் சூரிய ஒளி அதிக அளவு பயிர்களுக்கு கிடைக்கின்றது. இதனால் கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கின்றது. மொத்த சாகுபடி செலவு குறைகின்றது. விவசாயிகளுக்கு ஊடுபயிர் மூலம் இரட்டை வருமானம் கிடைக்க வழிவகை செய்கின்றது. இந்த நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறைக்கும் மற்றும் சாதாரண முறைக்கும், அதாவது ஏற்கனவே நாம் சாகுபடி செய்து வரும் கரும்பு முறைக்கும் உள்ள வேறுபாடுகளை காண்போம். இதில் முதலாவதாக விதைக்கரணைகள் என்று எடுத்துக்கொண்டால், சாதாரண முறையில் 60,000 விதைப்பருக்கள், அதாவது 3 பருக்கள் உள்ள கரணைகள், அல்லது 30,000 இருவிதை பரு கரணைகள் ஒரு ஹெக்டேருக்கு தேவைப்படுகிறது. அதாவது 60,000 அல்லது 30,000 கரணைகள் என்ற கணக்கில் பார்த்தால் 4 டன் கரும்பு அளவிற்கு விதைக்கு மட்டும் தேவைப்படுகிறது. ஆனால் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில் 5,000 ஒரு விதை பருசீவல் இருந்தால் மட்டுமே போகுமானது. இது வந்து ஒரு ஏக்கருக்கு 500 கிலோ என்ற அளவில் தேவைப்படுகின்றது. எனவே இந்த விதை என்ற பார்த்தால் வெகுவாக குறைகின்றது. இரண்டாவதாக நாற்றங்கால் தயாரிப்பில் இந்த சாதாரண முறையில் இல்லை. ஏனென்றால் நாம் கரணைகளை நேரடியாகவே வயலில் பதிக்கின்றோம். ஆனால் நீடித்த நவீன கரும்பு சாகுபடியில் நாற்றங்கால் பராமரிப்பு அவசியமாகிறது. தென் அதற்கு அடுத்தபடியாக சீரான வளர்ச்சிக்கான முயற்சிகள் என்று பார்த்தால், வளர்ச்சிக்கேற்ற தரம் பிரித்தல் ஏதும் பழைய முறையில் இல்லை. ஆனால் புதிய முறையில் 25-35 நாட்கள் வயதை அடைந்த நாற்றுக்களை நாம் வயலில் நடும் பொழுது தேர்வு செய்து தான் நடுகின்றோம். எனவே இந்த முறையில் நல்ல வளர்ச்சியுள்ள பயிர்களை மட்டும் நாற்றுகளை மட்டுமே தேர்வு செய்து மெயின் வயலில் நட வழிவகை செய்கின்றது. அடுத்ததாக நீர்த்தேவை என்று இடைவெளி என்று பார்க்கும் பொழுது, பழைய முறையில் 2-3 அடி இடைவெளி தான் விட்டு நட்டு வருகின்றோம். ஆனால் இந்த நீடித்த நவீன கரும்பு சாகுபடியில் வரிசைக்கு வரிசை 5 அடியும் நாற்றுக்கு நாற்று 2 அடியும் குறைந்தது விட வேண்டும். இது முக்கியமாகும். அடுத்தபடியாக நீர்த்தேவை என்று பார்க்கும் பொழுது, பழைய முறையில் அதிகமாக நீர்த்தேவை அதிகரிக்கின்றது, அதிகமாக பயன்பட்டு வந்தது. ஆனால் நீடித்த நவீன கரும்பு சாகுபடியில் குறைவான அளவு, அதாவது 50% குறைவாகவே தேவைப்படுகின்றது. இந்த விலை அடுத்ததாக விதை முளைப்பு திறன் என்று பார்க்கும் பொழுது, பழைய முறையில் விலை முளைப்பு திறன் மிகவும் குறைவு. ஆனால் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில் இது அதிகம். அடுத்தபடியாக ஒரு பயிலிருந்து கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது, குறைந்த அளவே, அதாவது பழைய முறையில் குறைந்த அளவுதான், அது அதிகபட்சமாக 8-10 வரை தான் பயிர்கள் தூர்கள் இருக்கும். ஆனால் நீடித்த நவீன கரும்பு சாகுபடியில் சாதாரணமாக 15-30 வரை மண்ணின் வளர்த்திற்கேற்பவும் நாம் மேற்கொள்ளும் முறைகளுக்கு ஏற்பவும் தகுந்தவாறு கரும்பின் தூர்கள் 15-30 வரை அதிகரிக்கின்றது. அதற்கடுத்தபடியாக காற்று மற்றும் சூரிய ஒளி புகுவதற்கான சாத்தியக்கூறு பழைய முறையில் இல்லை. ஏனென்றால் இடைவெளி 2-3 அடிதான். ஆனால் புதிய நீடித்த நவீன கரும்பு சாகுபடியில் இடைவெளி 5-2 என்று இருப்பதால் அதிகமாக உள்ளது. ஊடுபயிர் பராமரிப்பதற்கான சாத்தியக்கூறு பழைய முறையில் இல்லை. ஆனால் புதிய முறையில் இது அதிகம். எல்லா விவசாயிகளும் ஏற்கனவே இந்த ஊடுபயிர் செய்து தங்களுடைய வருமானங்களை பெருக்கிக் கொள்கின்றனர். அடுத்தபடியாக ஒரு விதைப்பரு சேவல்களை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். ஆரோக்கியமான 7-9 மாதங்களான கரும்பிலிருந்து கணுக்களிடையே 7-8 அங்குலம் இடைவெளியுள்ள பகுதிகளாக பார்த்து விதைப்பருக்களை தேர்வு செய்வது மிகவும் முக்கியம். அடுத்தபடியாக நோய் தாக்கிய பழுதடைந்த விதைப்பருக்களை தவிர்க்க வேண்டும். மூன்றாவதாக தேவையான அளவு கரும்பை, அதாவது நாம் விளக்க முறையில் காட்டியபடி வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கென்று தனியான சிப்பர் என்று சொல்லக்கூடிய பருக்கள் வெட்டும் கருவிகள் இருக்கின்றன. அதை உபயோகப்படுத்தி ஒரு பரு உள்ள பருவை கரும்பிலிருந்து வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக விதை நேர்த்தி எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். விதை மொட்டுக்களின் முளைப்பு திறனை தூண்டும் வகையில் 1 கிலோ யூரியா, 50 கிராம் கார்பன்டைசம், 200 மில்லி லிட்டர் மாலத்தியான் இவற்றை 100 லிட்டர் நீரில் கலக்க வேண்டும். அதில் 5000 மொட்டுகளை, ஏற்கனவே நாம் வெட்டி வைத்த 5000 மொட்டுகளை நன்கு நனையும்படி 15 நிமிடம் ஊற வைத்து பின் நிழலில் உலர வைக்க வேண்டும். இந்த ரசாயன முறையை தவிர்த்து உயிரியல் முறையிலும் விதை நேர்த்தி செய்யலாம். இதற்கு ட்ரைகோடெர்மா விருடி 2 கிலோ 100 லிட்டர் நீரில் கலந்து பின் விதை மொட்டுக்களை 15 நிமிடம் ஊற வைத்து பின் நிழலில் 15 நிமிடம் உலர வைக்க வேண்டும். பிறகு 1% சுண்ணாம்பு கரைசலில் நனைத்து ஈரமான சாக்கு பைகளில், காற்று புகாத சாக்கு பைகளில் 4 நாட்களுக்கு காற்று புகாத வண்ணம் நன்கு மூடி வைக்க வேண்டும். இடையில் நீர் தெளிக்க வேண்டியதில்லை, நீர் தெளிக்கக்கூடாது. 4வது நாளின் இறுதியில் சாக்குப்பையை திறந்து அவற்றில் நன்கு முளையிட்ட ஆரோக்கியமான விதைப்பருக்களை தேர்வு செய்ய வேண்டும். விதை நேர்த்தி செய்தல் பின் நாட்களில் நோய் தாக்குதலிலிருந்து கரும்பை பாதுகாக்க மிகவும் உதவும். அடுத்தபடியாக நாற்றங்கால்களை எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். நாற்றங்கால் நல்ல முறையில் அமைய பொருத்தமான இடம், நீர் வசதி, பிளாஸ்டிக் ட்ரே, கொக்கோ பித் மற்றும் பாலித்தீன் விரிப்பு போன்றவை மிகவும் அவசியமாகும். நிழல் அல்லது வலைக்கூடாரம் அமைத்து அதனுள் நாற்றங்கால் அமைப்பதன் மூலம் அதிகபட்சமான காற்று வீசுவது தவிர்க்கப்பட்டு நாற்றுக்கள் செழித்து வளர்வதற்கு அவசியமான சீதோசன நிலை கிடைக்க வழிவகை செய்கின்றது. முதலில் குழித்தட்டுக்களின் பாதியளவில் கொக்கோ பித்தை நிரப்ப வேண்டும். பிறகு நன்கு முளையிட்ட ஆரோக்கியமான விதைப்பருக்களை மேல் நோக்கி இருக்குமாறு சற்று சாய்வாக அடுக்கி மீதி குழிகளை கொக்கோ பித் கொண்டு நிரப்ப வேண்டும். குழித்தட்டுக்களில் உள்ள கொக்கோ பித் வறண்ட நிலையை அடையும் பொழுது நீர் விட வேண்டும். அவை பிசுபிசுப்புடன் ஈரப்பதமாக இருக்கும்போது நீர் விடுவதை சிறிது தள்ளி போட வேண்டும். மிதமான நீரை பூவாளி வழியே தெளிப்பதே மிக சாலச்சிறந்ததாகும். அடுத்தபடியாக நிலம் தயாரிப்பு பற்றி பார்ப்போம். நன்கு உழுது சமன் செய்த நிலத்தில் 5 அடி இடைவெளியில் பார்களை அமைக்க வேண்டும். இயற்கை உரங்களை கடைசி உழவிற்கு முன்பு இட்டு மண்ணோடு உழுது விடுவது அவசியம். இயந்திர கலப்பையை பார்களுக்கு இடையே ஆழமாக உழுவதன் மூலம் இயற்கை உரம் மண்ணோடு நன்கு கலப்பதுடன் வேர்கள் ஆழமாக பரவி பயிர் சாய்வது தவிர்க்கப்படுகின்றது. அடுத்தபடியாக எப்படி நடவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த நடவு என்பது 25-35 நாட்கள் வயதுடைய நாற்றுக்களை நடவு செய்ய உகந்ததாகும். இந்த 25-35 நாட்கள் எதற்கு என்றால் நாற்றுக்களின் வளர்ச்சியை பொறுத்தும் நமது வயலை மெயின் வயலை அதாவது பிரதான வயலை ரெடி கல்டிவேஷன் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்காகவும் இந்த 25-35 நாட்கள் இடைவெளி கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக நடவுக்கு ஒரு நாள் முன்பு நாற்றுகளுக்கு தண்ணீர் விடுவதை நிறுத்த வேண்டும். இது கொக்கோ பித்தை இலகுவாக்கி நாற்றுகளை எளிதாக எடுப்பதற்கு உதவுகின்றது. ஒரு நாற்றிற்கும் மற்றதற்கும் இடையே 2 அடி இடைவெளியிலும் வரிசைக்கு வரிசை 5 அடி இடைவெளி விட்டு நடுவது அதிக அளவு சூரிய ஒளி கிடைக்க செய்து பயிரின் அபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்றது. மேலும் அறுவடை இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கும் இது வெகுவாக அமைகின்றது. மண்ணை ஈரப்படுத்தும் பொருட்டு நடவுக்கு முன்பு மண்ணின் தன்மையை பொறுத்து உடனடியாகவோ அல்லது ஓரிரு நாட்களுக்கு முன்போ நீர் பாய்ச்சுவது மிகவும் நன்று. நீரானது ஈரப்படுத்தும் வகையில் மிதமான அளவு கொடுக்கப்படுவது முக்கியமாகும். அதிக அளவு நீர் பயிருக்கு நல்லது அல்ல. அடுத்தபடியாக 2 அல்லது 3 தூர்கள் வந்தவுடன் முதலில் வந்த தாய் செடியை தூரை மண்ணிலிருந்து 1 அங்குலம் உயரத்தில் வெட்டி நீக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் இதை செய்வதில்லை. இதை அவசியம் செய்ய வேண்டும். அவ்வாறு தாய் செடியை நீக்குவதால் அதிக பக்கத்தூர்கள் வெளிவருவதோடு மற்றும் அனைத்து பயிர்களும் ஒரே சமயத்தில் கரும்பாக மாறுவதற்கும் இது வழிவகை செய்கின்றது. நீடித்த நவீன கரும்பு சாகுபடியில் அதிக இடைவெளி இருப்பதால் ஊடுபயிராக காய்கறிகள், பயறு வகைகள், வெள்ளரி, தர்பூசணி, பசுந்தாள் உரப்பயிர்கள் போன்ற பயிர்களை நாம் பயிர் செய்ய முடிகிறது. மேலும் ஊடுபயிர் செய்வதால் அதிக லாபம், களை கட்டுப்பாடும் மண் வளமும் பெருகுகின்றது. அடுத்தபடியாக எவ்வாறு களை எடுப்பது என்பதை பற்றி பார்ப்போம். வேலையாட்களை கொண்டோ அல்லது இயந்திரங்களை கொண்டோ நடவுக்கு பின் 30, 60 மற்றும் 90 நாட்களில் களை எடுத்தல் மிகவும் அவசியம். ஆனால் தற்காலத்தில் தற்சமயத்தில் வேலையாட்கள் கிடைக்காத காரணத்தால் இயந்திரங்களை கொண்டே நாம் களைகளை 30, 60 மற்றும் 90 நாட்களில் அவசியம் எடுக்க வேண்டும். அடுத்தபடியாக மூடாக்கு போடுதல் பற்றி பார்ப்போம். மூடாக்கு போடுவதன் மூலம் மண்ணில் உள்ள களைகள் கட்டுப்படுத்துவதுடன் மண்ணின் ஈரப்பதம் பாதுகாக்கப்படுகின்றது. கரும்பு சோகைகளை ஏக்கருக்கு 1.5 டன் அளவு நடவுக்கு 3 நாட்களுக்கு பின் பரப்பி விடுதல் மிகவும் நல்லது. அதேபோல் சோகை உரித்தபின் அச்சோகைகளை பார் இடைவெளிகளில் பரப்பி விடுவது சாலச்சிறந்தது. இது மூடாக்கு வழியில் ஒன்றாகும். அடுத்தபடியாக சொட்டு நீர் உரப்பாசனம் பற்றி பார்ப்போம். நீடித்த நவீன கரும்பு சாகுபடியின் மகசூல் அதிகரிக்க சொட்டு நீர் பாசனமே சாலச்சிறந்தது. மண்ணின் தன்மைக்கேற்பவும் நாள்தோறும் அல்லது அதிகபட்சமாக 3 நாட்களுக்கு 1 முறையும் சொட்டு நீர் பாசனம் அளிக்கலாம். இந்த நாட்கள் இடைவெளி சொட்டு நீர் பாசனம் அளிக்கும் இடைவெளியை மண்ணின் தன்மைக்கு ஏற்பவும் பயிரின் வயதுக்கு ஏற்பவும் நாம் முடிவு செய்ய வேண்டும். 10 நாட்களுக்கு 1 முறை உரப்பாசனம் செய்ய வேண்டும் அல்லது இம்முறை 45% பாசன நீரை 1200 மில்லி மீட்டர் சேமிக்க உதவுகிறது. மற்ற எல்லா பயிர்களைப் போலவே கரும்பு வளர்ச்சிக்கு நுண்ணூட்டச்சத்துக்களும் மிக மிகவும் முக்கியமானதாகும். ஒவ்வொரு நிலத்திலும் அந்தந்த மண்ணில் உள்ள சத்துக்களின் அளவை மண்ணாய்வு மூலம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உரமிடுதல் மிகவும் அவசியம். அவ்வாறு வசதியில்லாத போது 1 ஹெக்டேருக்கு 275 கிலோ தலைசத்தும், 63 கிலோ மணிசத்தும், 115 கிலோ சாம்பல் சத்தும் இடுவது சாலச்சிறந்ததாகும். இந்த சொட்டு நீர் பாசனத்தின் உரத்தின் அளவு கிலோகிராமில் 1 ஹெக்டேருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நட்ட நாளிலிருந்து 30 நாள் வரை 39.4 கிலோ தலைச்சத்தை மட்டும் சொட்டு நீர் பாசனத்தின் வழியே இட வேண்டும். அடுத்ததாக 31-60 நாட்கள் வரை 50.6 கிலோ தலைச்சத்தும், 26.25 கிலோ மணிசத்தும், 9 கிலோ சாம்பல் சத்தும் சொட்டு நீர் பாசனத்தின் வழியே அளிக்க வேண்டும். அடுத்தபடியாக 61-90 நாட்கள் வரை தலைச்சத்து 56.5 கிலோவும் மணிச்சத்து 20.5 கிலோவும் சாம்பல் சத்து 14.5 கிலோவும் இட வேண்டும். அடுத்தபடியாக 91-120 நாள் அதாவது அந்த 30, 60, 90, 120 இப்படி இந்த நாட்களில் இந்த சொட்டு நீர் பாசனத்தின் வழியாக நாம் உரங்களை இட வேண்டும். 180வது நாளில் 57.8 கிலோ தலைசத்தும் மணிச்சத்து இட வேண்டியதில்லை. சாம்பல் சத்து 40.5 கிலோவும் இட வேண்டும். அடுத்தபடியாக 220வது நாளில் 10.5 கிலோ தலைசத்தும் மணிச்சத்து கிடையாது, சாம்பல் சத்து 35 கிலோவும் இட வேண்டும். இதன் மொத்தம் கூட்டி பார்க்கும் பொழுது 6 முறைகள் சொட்டு நீர் பாசனத்தின் வழியே இந்த உரங்களை நாம் பயிர்களுக்கு அளித்துள்ளோம். இதன் கூட்டுத்தொகை 275 கிலோ தலைசத்தும் 63 கிலோ மணிசத்தும் 115 கிலோ சாம்பல் சத்தும் வருகின்றது. இதற்கு மேலும் மண்ணை ஆய்வு செய்து மண்ணின் ஆய்வின் மூலம் நுண்ணூட்டங்கள் ஏதாவது குறைவாக இருப்பின், அயன்ஸ் சத்து கந்தக சத்து போன்றவை குறைவாக இருப்பின் பொது பரிந்துரையின்படி அவைகளையும் நாம் இட வேண்டும். சொட்டு நீர் பாசனம் மேற்பரப்பு நீர் பாசனம் ஒரு ஒப்பீடு விட்டு பார்க்கும்போது சொட்டு நீர் இந்த கரும்பு நீடித்த நவீன கரும்பு சாகுபடியில் பாசன நீர் தேவை, அதாவது பழைய முறையில் பார்க்கும் பொழுது 220 மில்லி மீட்டர் தேவைப்படுகிறது. ஆனால் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் 1000 மில்லி மீட்டர் விட்டால் போதுமானது. அடுத்தபடியாக பாசன காலம் வந்து பழைய முறையில் 250 நாட்களுக்கு நாம் பாசனம் செய்ய வேண்டும். ஆனால் சொட்டுநீர் பாசனத்தில் 250 நாட்கள், அதே முறைதான் இரண்டிலும் வருகின்றது. ஆனால் பாசன இடைவேளை என்று பார்க்கும் பொழுது 7 நாட்களுக்கு ஒரு முறை பழைய முறையில் நாம் நீர் பாய்ச்ச வேண்டும். ஆனால் சொட்டுநீர் நீடித்த நவீன கரும்பு சாகுபடியில் சொட்டுநீர் பாசனத்தின் மூலம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாசனம் செய்தால் போதுமானது, அல்லது 2 நாள் அல்லது 3 நாள். இது வந்து நாம் எப்படி முடிவு செய்ய வேண்டும் என்றால் மண்ணின் தன்மைக்கேற்பவும் பயிரின் வயதிற்கேற்பவும் இதை முடிவு செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது பாசனங்களின் மொத்த எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது பழைய முறையில் 36 முறை பாசனம் செய்ய வேண்டியிருக்கிறது. சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் 250 முறை பாசனம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பாசனத்துக்கேற்க நீர் தேவை என்று பார்க்கும் பொழுது பழைய முறையில் 6.1 லட்சம் லிட்டர் தேவைப்படுகிறது தண்ணீர். ஆனால் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் 4.4 லட்சம் லிட்டர் தான் தேவைப்படுகின்றது. கரும்பு மகசூல் என்று பார்க்கும் பொழுது பழைய முறையில் 92-105 டன் ஒரு ஹெக்டேருக்கு மகசூல் கிடைக்கிறது. ஆனால் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் 150-200 டன் ஒரு ஹெக்டேருக்கு மகசூல் கிடைக்கிறது. ஸோ இதில் உர உபயோகிப்பு திறன் எவ்வளவு என்று கணக்கிடும் பொழுது பழைய முறையில் 30% தான், ஆனால் புதிய முறையில் 60%, இரட்டிப்பிக்கின்றது. அதாவது உர உபயோகிப்பு திறன் இரட்டிக்கின்றது சொட்டு நீர் பாசனத்தின் மூலம். ஸோ வரவு செலவு விகிதம் என்று பார்க்கும் பொழுது பழைய முறையில் 1.97, ஆனால் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் 4.1. எனவே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில் சொட்டு நீர் பாசனமே மிகச்சிறந்ததாகும். அடுத்தபடியாக மண் அணைத்தல். நடவு செய்த 45வது நாள் மற்றும் 90வது நாள் மண் அணைப்பு செய்தல் வேண்டும். இதனால் காற்றோட்டம் அதிகரித்து வேர்களின் வளர்ச்சி துரிதப்படுத்துகிறது. எல்லா தூர்களுமே ஒரே சமயத்தில் முதிர்ச்சி அடையவும் தேவையான அளவு அதிகப்படியான சர்க்கரையை சேமிக்கவும் உற்பத்தி செய்து சேமிக்கவும் வழிவகை செய்கின்றது. அடுத்தபடியாக சோகை உரித்தல். ஒளிச்சேர்க்கைக்கு மேல்புறம் உள்ள 8-10 இலைகளே தேவைப்படுகின்றன. எனவே கீழ்ப்புறம் உள்ள காய்ந்த மற்றும் சில காயாத இலைகளை 5 முதல் 7வது மாதத்தில் உரித்து பார் இடைவெளிகளில் பரப்புவது மிகவும் சிறந்ததாகும். சோகை உரிப்பின் பயன்கள் யாவை என்று பார்க்கும் பொழுது சுத்தமான பயிர் பராமரிப்பு மற்றும் பயிர்களுக்கிடையே நல்ல காற்றோட்டம் ஏற்பட வழிவகை செய்கின்றது மற்றும் பூச்சி தாக்குதல் குறைந்தும் மற்ற பயிர் பராமரிப்பு பணிகளுக்கு எளிதாக அமைகின்றது. உரிக்கப்பட்ட சோகை மூடாக்காக உபயோகப்படுத்தப்படுகின்றது. எனவே சோகைகளை உரிப்பது மிகவும் அவசியமாகும். அடுத்தபடியாக கம்பு கட்டுதல். கரும்பு உற்பத்தியில் சாதாரணமாக 7வது மாதத்தில் கரும்பு சாய்வதை தடுக்க அருகருகே உள்ள சோகைகளை சுற்றி கட்டி கரும்பிற்கு பிடிமானம் கொடுப்பது வழக்கம். பயிர் சாய்வதை தடுக்க காற்று வேகமாக அடிக்கும் காலங்களில் காற்று அடிக்கும் திசைக்கு குறுக்காக சவுக்கு போன்ற மரங்களை நடுவதும் ஒரு சிறந்த முறையாகும். அடுத்தபடியாக பயிர் பாதுகாப்பு மற்றும் ஊடுபயிர் செய்யும் முறைகளை பற்றி பார்ப்போம். எல்லா பயிர்களையும் போல கரும்புக்கும் பயிர் பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியமாகும். கரும்பில் தட்டை, கொண்டைக்கடலை, உருளை, உளுந்து, தர்பூசணி போன்ற ஊடுபயிர்களை வளர்க்கலாம். அந்தந்த இடங்களில் சீதோஷ்ண நிலையையும் பருவகாலத்தையும் கருத்தில் கொண்டு பயிரை தேர்ந்தெடுப்பது மிகவும் அவசியம். ஊடுபயிரானது கரும்பின் 1வது மாதத்திலிருந்து 3 மாத வளர்ச்சி பருவத்தில் களை கட்டுப்பாட்டிற்கு உதவுவதோடு வருமானம் பெருகவும் மண்வளம் பாதுகாக்கவும் இது வழிவகை செய்கின்றது. குறிப்பாக காற்று மண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை பிடித்து பயிருக்கு தரவல்ல பயறு வகைகளை ஊடுபயிராக தேர்ந்தெடுப்பது பயிரின் வளர்ச்சிக்கு மிகுந்த பயனளிக்கின்றது. ஊடுபயிர் இடைவெளியில் உள்ள நிலத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கும் இது உதவி புரிகின்றது. கடைசியாக அறுவடை பற்றி பார்ப்போம். கரும்பானது ரகத்தை பொறுத்து 10-12 மாதத்தில் தேவையான சர்க்கரை அளவினை அடைந்து அறுவடைக்கு தயாராகின்றது. அதிக இடைவெளி அறுவடைக்கு இயந்திரங்களை பயன்படுத்துவது நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையில் எளிதாகின்றது. எனவே மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து தொழில்நுட்பங்களையும் சரியாக கடைபிடித்தால் ஒரு மொட்டிலிருந்து குறைந்தது 30 கிலோ கரும்பு கிடைக்க வழிவகை செய்கின்றது. இதன்படி நாம் கணக்கிட்டால் ஒரு ஏக்கருக்கு 5000 மொட்டுக்கள் என கணக்கிடும்போது 150 டன் மகசூல் பெற வாய்ப்பாக உள்ளது. இந்த 150 டன் மகசூல் என்பது ஒரு ஏக்கருக்கு. எனவே ஒரு ஹெக்டேருக்கு என்று பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 375 டன் மகசூல் இந்த நீடித்த நவீன கரும்பு சாகுபடி மூலம் நாம் அடையலாம் என்பது திண்ணம். ஆனால் இந்த முறையை உபயோகப்படுத்தும் பொழுது நாம் மேலே குறிப்பிட்ட அனைத்து காரணிகளையும் அனைத்து முயற்சிகளையும் எந்த ஒன்றையும் விடாமல் எல்லாவற்றையுமே முக்கியமாக ஒவ்வொன்றாக அதன் வயதுக்கேற்ப படிப்படியாக செய்து எதையும் தவறாமல் பயன்படுத்தினால் குறைந்தது 350 டன் மகசூல் பெறுவது திண்ணம். எனவே தமிழக வேளாண் பெருமக்களும் சமுதாய வானொலி பெருமக்களும் அனைவரும் இந்த நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறையை பின்பற்றி தங்களது வருமானத்தை பெருக்கி வாழ்க்கை வசதியை பெருக்கி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.